சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
குருவர்களையும் வேண்டி 44வது உயிர் நோக்கு வகுப்பிற்கும் செல்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி மகிழ்கின்றேன். நமது ஞான குருவாகிய நிகண்ட தேவர் அவர்களுடைய திருவடிகளை மனதிருத்தி பணிகின்றேன். உண்மை விளக்கம் என்கின்ற தத்துவ ஞானத்தை நமக்கு உபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கம். ஆழமும் எளிமையும் கொண்ட தன்னுடைய உரையினாலே இந்த நூலை நமக்கு விளக்கம் செய்யக்கூடிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளையும் நாம் எல்லோருமாக சேர்ந்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன்.
பயன் பற்றி படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஐயா, தான் ஆதல், அதை பத்தி அங்க வந்து தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, அந்த பாட்டு முடிச்சுட்டு ஒரு பத்தி படிச்சோம் ஐயா. கடைசி பத்தி ஒன்று படிக்கிறேன். சிவத்தோடு ஒன்றி நிற்று அனுபவித்தல் முத்தி நிலையில் உயிரும் சிவமும் உள்ளன ஆயின் பிரித்தறிய வாராது ஒன்றாய் உள்ளன. உயிர் சிவனது திருவருள் வியாபகத்துள் அடங்கி தனித்த ஒரு முதலாய் காணப்படாது நிற்றலே உயிர் சிவத்தோடு ஒன்றாதல் அல்லது இரண்டர கலத்தல் ஆகும். உயிரானது சிவத்தோடு ஒன்றாகி இல்லாமல் போய்விடவில்லை. உயிர் சிவத்தோடு ஒன்றி நின்று அதனையே இடையறாது உணர்ந்து அனுபவிக்கின்றது. அவ்வாறு ஒன்றி நிற்பது எது போலும் என்று காட்டுதற்கு பல ஓமைகளை எடுத்து கூறுகிறார் ஆசிரியர். அவற்றை இனி காண்போம். இதோடு முடிச்சோங்க.
உயர் இறைவனோடு முக்கிய நிலையிலே ஒன்றுகிறது. அந்த ஒன்றுதலுக்கு நம் பெரியவர்கள் தத்துவ பெரியவர்கள் வைத்திருக்கிற பெயர் இரண்டர கலத்தல். எவ்வளவு தூரம் தம்முடைய கருத்தை சொல்வதிலே தெளிவு நோக்கி அவர்கள் தேடியிருக்கிறார்கள் என்பது இந்த சொற்பிரயோகத்திலேயே தெரிகிறது. ஒன்றாதல் வேறு, இரண்டர கலத்தல் வேறு. இரண்டர கலத்தல் என்பது ஒன்றாதல் இல்லையா என்றால் ஒன்றாதல் போலத்தான் அதுவும் என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். ஒன்றாதல் என்றால் அதுவே ஆகவே ஆகிவிடுத்தல், அப்படி இல்லாமல் அதோடு கலந்து நின்று அனுபவித்தல் என்பதைத்தான் நாங்கள் இரண்டர கலத்தல். முன்பும் உங்களுக்கு சொன்னேன், இரண்டர என்ற சொல்லை ஒன்று என்றும் சொல்லலாம். இரண்டர கலத்தல் என்கின்ற சொல்லை ஒன்றென்று சொல்லலாமா என்றால் ஒன்றென்றும் சொல்லலாம், மூன்றென்றும் சொல்லலாம். இரண்டு இல்லாமல் போவதென்பதும் ஒன்றாகவும் இருக்கலாம், ஒன்றாகவும் இருக்கலாம், நாடாகவும் இருக்கலாம். அதை வைத்துக் கொண்டுதான் தத்துவங்கள் எல்லாம் பிரிந்தன என்று சொல்கிறார்கள். நாம் அது அதிலே அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இரண்டர கலத்தல் என்பது இறையோடு நாம் ஒன்றாகி நின்று அனுபவித்தல் என்பதை வைத்துக்கொண்டு இனி அந்த ஒன்றாகி நிற்றல் என்பதற்கு உவமைகள் சொல்லி நமக்கு விளங்கப்படுத்த போகிறார்.
பாடல் 45 பக்கம் 179. முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவையிற்றின் ஒத்த ரதம் மணம் வெம்மை எழில் நாதம் போல விரவுபர் என்று ஓதும் விதி. முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவையிற்றின் ஒத்த
நாலு நாலு ஓமைகள் சொல்லுகிறார். ஒத்த பழம் பழச்சுவை, அங்கி என்பது நெருப்பு, போது என்பது மலர் மொட்டு, அடுத்தது
வித்தகமாம் வீணை
வீணை. இந்த நாலு பொருள்களை சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் என்பது பார்ப்போம். நாலு பொருள் ஓமையாக கொள்ளப்படுகிறது. பழம், மலர், நெருப்பு, வீணை.
இவையிற்றின் ஒத்த ரதம் மணம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி.
பழத்திலே ரதம், ரதம் என்பது சுவை. மலரிலே மனம், அங்கியிலே
வெம்மை,
வெம்மை. அடுத்தது வீணையிலே
எழில் நாதம்,
எழில் நாதம். இந்த நாலு பொருளையும் நான்கு அதனுடைய விளைவுகளையும் வைத்து ஏதோ சொல்ல போகிறார். நாங்கள் முறைப்படி அதை படித்தே விளக்கம்.
பதவுரை. முத்திதனை அடைந்தோர் தன்னிடத்து பாசம் இல்லையாக தானும் சிவனுமேயாய் வேறற நிற்கின்ற பரமுத்தி நிலையை அடைந்தோர். முந்து பழம், முதிர்ந்த பழம், கோது, மலர், அங்கி, நெருப்பு, வித்தகமாம் வீணை, சிறந்த வீணை இவையிற்றின் ஆகிய இவற்றில் ஒத்த முறையே அடங்கி பிரிப்பின்றி இயைந்திருக்கும் ரதம் சுவையும் மணம் மணமும் வெம்மை சூடும் எழில்நாதம் இன்னிசையும் போல போல பிறவுவர் சிவத்தில் இயங்கி சிவத்தில் இயைந்து அறிவடங்கி பிரிப்பன்றி பிரிப்பின்றி நிற்பர் என்று என விதி முதல்வன் விதித்த நூல்கள் ஓதும் கூறும் பொழிப்புரை. பேரின்ப முக்தியை அடைந்த பெருமக்கள் பழத்தில் சுவையைப் போலவும் பூவில் மனம் போலவும் நெருப்பில் வெம்மை போலவும் வீணையில் இன்னிசை போலவும் சிவமுதற் பொருளோடு ஒன்றி பிரியாது இயைந்து நிற்பர். இவ்வாறு சிவாகமங்கள் கூறும்.
அதாவது நாலு உவமைகள் எடுத்துக்கொண்டு, ஒன்று பழம். இந்து பழம் என்றால் அதை முக்கணிகள் என்றும் நான் உரை எழுத வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பழங்களுக்குள்ளே தலையாய பழங்கள் என்று நாம் கருதுகிறது இந்த முக்கணியை. ஒரு பாடலே அப்படி சொல்லுகிறார், முந்து முக்கணியை என்று கம்பர் பேசுவார். முந்து முக்கணியை என்றால் முந்து என்பது வினைத்தொகை, வினைத்தொகை என்பது முக்காலத்தையும் குறிக்கின்ற பிரயோகம். முந்து முக்கணியை நானா முதிரையை முழுத்த நெய்யை செந்தமிழ் கண்டம் செந்தயிர் கண்டம் கண்டம் இடையிடை சரிந்த சொற்றை தந்தமில் இருந்து தாமும் விருந்தடும் தமரினோடும் அந்தனர் முதலோருண்டி எல்லாம் என்று அந்த பாடல் முடியும். முந்து முக்கணி என்று சொல்கிற பொழுது உரையாசு எழுதுவார்கள், எப்பொழுதும் பழங்களுக்குள்ளே சுவையால் முந்தி நிற்கின்ற முக்கணிகள் என்று சொல்வார். பலா மா பாலை, அது உண்மை என்று தெரிகிறது. ஆயிரம் பழங்கள் இங்கிருந்து வந்தார்கள் என்ன, இந்த மூன்று பழத்துக்கு இருக்கிற சுவை என்பது தனிதான். அதனாலே அது முக்காலத்திலேயும் சுவையிலே முந்தித்தான் நின்றது, இப்பொழுதும் முந்தித்தான் நிற்கிறது, இனியும் முந்தித்தான் நிற்கும் என்பதை சுட்டுவதற்காக முந்து முக்கணி என்றார். இங்கே முந்து என்று போட்டிருக்கிறார், முக்கணி என்று போடவில்லை. ஆகவே நாம் அந்த முக்கணியின் சுவையை சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. கனியை சொல்லி போது என்றால் விரிந்து கொண்டிருக்கிற மலர். தமிழிலே மலருக்கு பல வகையான சொற்பிரயோகங்களை பயன்படுத்துகிறார்கள். தமிழுக்கு தமிழிலே இருக்கிற சொற்களஞ்சியம் போல வேறொரு மொழியிலே இருக்குமா எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு ஆங்கிலத்திலே நிச்சயமாக இல்லை என்று எனக்கு தெரியும். மத்திய மொழிகள் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் தமிழிலே இருக்கிற சொற்களஞ்சியம் என்பது ஒவ்வொரு பகுதியையும் குறிக்க சொற்களாக்கி இருக்கிறார். காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று காமத்து பாலிலே ஒரு குரல் வைக்கிறார். காமத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதிலே பூவிலே மூன்று வகை, அரும்பு, போது, மலர். அரும்பு என்பது விரிய தயாரான மொட்டு, அதான் அரும்பு. போது என்பது விரிய தொடங்குகிற மொட்டு. மலர் என்பது மலர்ந்து விட்ட பூ. மலர் என்ற சொல்லே மலர்ந்த மலர்தல் என்பதிலே இருந்து வந்த வார்த்தை, மலர்ந்து விட்ட பூ. இதிலே மொட்டிலே வாசனை இராது, மொட்டாக இருக்கிற பொழுது வாசனை வராது. மலராக வாசனையை கண்டதும் மொட்டுக்குள்ளேதானே இது இருந்திருக்க வேண்டும் என்று மொட்டை பித்து பார்த்தீர்களே, ஆனால் மொட்டுக்குள்ளே அந்த வாசனை இருக்காது. மொட்டாக இருந்து அது விரிய தொடங்குகிற பொழுதுதான் அதனுடைய வாசனை பரவத் தொடங்கும். அப்படி அந்த விரிய தொடங்குகிற பருவத்திற்கு போது என்று பெயர். பிறகு நன்றாக மலர்ந்த பிறகு அந்த வாசனை விரிவாக தெரிய தொடங்கும். போதாக இருக்க இருக்கிற பொழுது வருகிற வாசனை தான் தூய வாசனை. விரிந்த பிறகு அதனுடைய முழுத்தன்மையும் காற்றோடு கலந்து அதிலே அந்த அதனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி போய்விடும் என்பார்கள். போதாக இருக்கிற பொழுது அந்த வருகிற வாசனை தான் தூய வாசனை. அதனால்தான் இறைவனுக்கு மலர் போதாக இருக்கிற பொழுது பறித்து இறைவனுக்கு சாட்ட வேண்டும் என்று நிபந்தனை. அதிலே சிவபுராணத்திலே ஒரு அடியார் இந்த யானை பூக்கூடையை பறித்து எறிந்ததுன்னு ஒரு கதை பெயர் எனக்கு மறந்து போய்விட்டது.
முருகநாயனார்.
ஆறு
முருகநாயனார்.
முருகநாயனாரா, சரி. அவர் என்ன செய்வார், விடியற்காலையிலே பூ பறிக்க போவாராம். விடியற்காலையிலே இருளாக இருக்கு, ஆகவே கால் பழக்கத்தை கொண்டு, நடந்த பழக்கத்தை கொண்டு, எவ்வளவு நுட்பமாக இருந்திருக்கார், கால் பழக்கத்தை வைத்து இதுதான் பாதை என்று இனங்கண்டு போய் போதாக இருக்கிற பொழுது மொட்டை பறிப்பார்களாம். அதற்கு கிரியா சம்பந்தம் உள்ள சைவ அறிஞர்கள் சொல்வார்கள், ஏன் போதாக வைப்பது என்றால், மலராக விரிந்து விட்டால் வண்டு முதலியவை பூவை எச்சில் படுத்திவிடும். வண்டு முதலியவை என்பது தேனி முதலியவை போய் பூவை எச்சில் படுத்திவிடும். எச்சில் படுத்திய பூவை இறைவனுக்கு வைக்கக்கூடாது என்பதனால்தான் போதாக பறிக்கிறார்கள் என்று கிரியை சார்ந்தவர்கள் பதில் சொல்வார்கள். எனக்கு அதிலே பெரிய உடன்பாடு இல்லை, அது அவர்கள் நிலையிலே அப்படி நினைத்துக் கொள்வதிலே தப்பும் இல்லை. உண்மையிலே என்னவென்றால், அந்த போதாக இருக்கிற பொழுதுதான் அந்த உண்மை வாசனை, அந்த மலரனுடைய உண்மை வாசனை கிளம்பும். இதுக்கும் சித்தாந்தத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. ஒவ்வொரு விஷயம் படிக்கிற பொழுது அது சார்ந்த விஷயங்களை செய்திகளாக சேகரித்துக் கொள்வது நல்லது என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே போது என்பதிலே அந்த வாசனை கிளம்பி பிறகு அந்த வாசனை முற்றாக விரியும். இதை காமத்துக்கு உவமை சொன்னார் திருவள்ளுவர். காலையிலே அரும்பி விடுமா, அதாவது உள்ளிருக்கும் ஆனால் வெளிவராது. காமத்தை சொல்ற காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி, பகல் நேரத்திலே மெல்ல மெல்ல அந்த எண்ணங்கள் வளரத் தொடங்கி, எவ்வளவு ஒரு 1.25 வரியிலே அந்த கவிதையும் பாடி நிஜத்தையும் சொல்லுகிறார். காலை அரும்பி, நீங்கள் எல்லாரும் பெரும்பான்மையினோர் வயது போனவர்கள் என்றபடியா உங்களுக்கு இப்பொழுது இதனுடைய அனுபவம் குறைவு, ஒரு சில பேர் தான் இளைஞர்களாக இருக்கிறீர்கள். அது அனுபவத்திலே எல்லாருக்கும் தெரியும், காலை அரும்பும் பகலெல்லாம் போதாகி மாலை வந்து விட்டால் மலர்ந்தே விடும். காமத்துக்கு காமம் எங்கெங்கு உண்டாகிறது என்கிறதை சொல்கிறார். சரி, இவ்வளவும் தமிழோடு சம்பந்தப்பட்ட செய்திகள், சமயத்தோடும் சம்பந்தப்பட்டதை சொன்னேன். இனி போதுக்கு வருகிறோம். முக்கணி சொன்னார், பிறகு போது சொன்னார். போது என்பது அந்த மலர்ந்து வாசனை வீசுகிற ஓடு. அடுத்தது நெருப்பை சொன்னார். அதுக்கு அடுத்ததாக வீணையை சொன்னார். இந்த வீணைக்கு என்ன அடை போட்டிருக்கிறார், வித்தக வீணையா?
வித்தக வீணை. வித்தகமாம் வீணை.
வித்தகமாம் வீணை. அதிலையும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். இதுல சொன்னால்தான் சொல்ல முடியலாம் என்று சொல்கிறேன். தத்துவத்துக்கும் அதற்கும் தொடர்பில்லை, ஆனால் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறேன். நம்முடைய வாத்தியங்களுக்குள்ளே, இசை வாத்தியங்களுக்குள்ளே வீணைக்குத்தான் முதலிடம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாதஸ்வரம் கூட அதற்கு அடுத்ததுதான். மங்கள இசை என்று சொல்லப்படுகிற நாதஸ்வரம் கூட வீணைக்கு அடுத்ததுதான். வீணையை பக்கவாத்தியமாக பாவிப்பதில்லை, பாவிக்க கூடாது. எல்லா குத்தம் பண்ணுகிறார்கள், அது வேறை. வீணை பக்கவாத்தியமாக பாரு, குரலுக்கு நிகரான ஒரு வாத்தியம் வீணை. ஏனென்றால் ராகம் தானம் பல்லவி மூன்றும் அதிலே வாசிக்கலாம். தாளம் போட தனியொருவர் தேவையில்லை. வாத்தியங்களுக்கு தாளம் போட தனியொருவர் தேவை, அதிலேயே தாள கம்பிகள் இருக்கின்றன, தாளம் போட்டு வாசிக்கலாம். ஆகவே வீணை என்பது மிக நுட்பமான இசைக்கருவி. அதிலே 4, 3 என்று நினைக்கிறேன், 7 தந்திகள் இருக்கும். மெய்ந்தந்தி 4 இருக்கும். தந்தி என்பது அந்த கம்பி. ஒரு ஓரமாக 3 கம்பிகள் இருக்கும், சா பா சா என்று 3 தட்டுகிற வருகிறது. அதை மீட்டி மீட்டி மீட்டித்தான் அதிலே தான் தாளம் மீட்டுவது. சின்ன விரலாலே அதை மீட்டி கொள்ள, தாளம் சின்ன விரலாலே போடப்படும். இந்த 2 விரலும் வாசிக்கும். வீணை வாசிக்கிற பொழுது கவனியுங்கள், வீணை ஒரு ரொம்ப நுட்பமான கருவி. கட்டு தட்டினால் சத்தத்தை கையிலே வைத்திருக்க வேண்டும். இளங்கோ போன்றவர்களுக்கு நான் முன்பு காட்டியிருக்கேன், ஒரு வீணையில ஒரு மீட்டு மீட்டினால் நல்ல வித்வானுக்கு என்ன அடையாளம் என்றால், அந்த அந்த சத்தம் ஒரு 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 10 ஸ்வரம் வாசிக்கும் வரைக்கும் அந்த சத்தம் நிற்கணும். ஒவ்வொன்றுக்கும் இந்த அரியில் டங்கு டங்கு டங்குன்னு தட்டுவதில்லை. இப்ப அப்படி தட்டுகிறாங்க. வினை ஒரு மீட்டு மீட்டினால் அந்த சத்தம் எவ்வளவு நேரம் பெரிய வித்வான்கள் இந்த சிட்டி பாபு வினை காயத்ரி போன்றவருடைய வாசிப்பை கட்டி பாலச்சந்தர் ஒரு தட்டு தட்டி விட்டு ஒரு யாரையோ சொன்னீங்களா ஒரு தட்டு தட்டி விட்டு இந்த வினையை அவ்வளவு நுட்பமாக மீட்டுவார். வினையில என்ன நுட்பம் என்று கேட்டால் அத்தனை கம்பிகளையும் ஒன்றான சுருதிக்கு முதல் அதை செட் பண்ணவும் நாலு கம்பி மூன்று கம்பி ஏழு கம்பியும் ஒரு சுருதியிலே நிற்கவும் கொஞ்சம் விளைச்சாலும் அது அசிங்கமாக போயிடும். அதனாலே ஒரு வீணையை சுருதி சேர்ப்பது என்பது மிகப்பெரிய வேலை. ஒரு வீணையை சுருதி சேர்ப்பது என்பது மிகப்பெரிய வேலை. அதனாலே அந்த வீணையை சுருதி சேர்ப்பது என்பது பெரிய காரியம். இப்ப எல்லாம் ஒரு ஒரு உலக கவர்ச்சிக்காக நாகரீகத்துக்காக 10 வீணை வைத்து ஒன்றாக வாசிப்பது 60 வீணை வைத்து ஒன்றாக வாசிப்பது என்று ஒரு கவர்ச்சி பண்ணுகிறார்கள். அதெல்லாம் நல்ல வித்வான்களுக்கு அதை ஏற்கவே மாட்டார்கள் நல்ல வித்வான்கள். ஏனென்றால் ஒரு வீணையிலே 7 கம்பியையும் சுருதி சேர்ப்பதே கஷ்டம் என்றால் 10 வீணையை வைத்து அவ்வளவு கம்பியும் ஒன்றாக சுருதிக்கு கொண்டு வருவது என்பது எங்கள் தரவழி காதுள்ளவர்களுக்கு சரி, மெல்லிய காதுள்ளவர்களுக்கு அது பெரிய சத்தம், அந்த சத்தத்தை அவர்களாலே சகிக்க முடியாது என்பது ஒரு நிலை. வீணையை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் நம்முடைய தேவாரங்கள் திருமுறைகளிலே வருகிற பொழுது அதனுடைய சுத்தம் பற்றி கட்டாயம் சொல்லுகிறார். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. இந்த வீணைக்கு போடும் பொழுது வீணை தடவி அல்ல மிக நல்ல வீணை தடவி என்ற என்ன அர்த்தம் என்றால் வாத்தியங்களுக்குள்ளே மிக நல்லதாகிய வீணையை தடவி. அது மாதிரி நீற்றறைக்குள்ளே போட்ட உடனே நாவுக்கரசர் அந்த நீற்றரை தன்னை சுடவில்லை அது என்ன அனுபவங்களை தந்தது என்று ஒரு பாடல் பாடுகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீண்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசை ஈசன் என்பதை இணையடி நிழலே. அவர் என்ன செய்கிறார், மனதாலே நீற்றறை என்பது எவ்வளவு கடுமையான என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஓரளவு ஊகிக்கலாம். அதாவது சுண்ணாம்பு கட்டிகளை போட்டு தண்ணீரை தெளித்து விட்டால் அது நெருப்பு போல வெப்பத்தை ஒருவர் அப்படியே கருகி போய்விடுவார். அந்த நீற்றறைக்குள்ளே போட்டு தண்ணீரை தெளித்து விடுகிறார்கள் நாவுக்கள் சரி கொள்ள வேண்டும் என்று சமணர்கள். அவர் உடனேயே ஒரு நல்ல உத்தி கையாண்டு இறைவனுடைய திருவடிகளிலே மனதை பதித்து விடுகிறார். அது என்ன அனுபவத்தை தந்தது என்று அவரே சொல்கிறார். மாசல் வீணையும் வீணை கேட்பது போல இருக்கிறதாம், மாலை மதியமும் பின்னேரத்திலே தெரிகிற சந்திரன் தருகிற குளிர்மை போல இருக்கிறதாம், வீசு தென்றலும் தென்றல் காற்று வீசுவது போல இருக்கிறதாம், வீண்கு இளவேணியிலும் இளவேணி காலத்திலே தருகிற அந்த இன்பத்தை அவை தந்தது என்று பாடுகிறார். அந்த பாட்டிலே நீங்கள் கவனித்தீர்களா, நான் பார்த்தோம் வீணையும் என்று போட்டால் போதும் மாசில் வீணையும் என்கிறார், குற்றமில்லாத வீணை. ஆகவே வீணை வாத்தியம் என்பது இசையினுடைய அதிநுட்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாத்தியம். அதனாலேதான் அதை வித்தக வீணை என்று போடுகிறார் என்று வித்தக வீணை என்பதனுடைய நுட்பத்தை உரையாசிரியர் ஓரளவு சொல்லி இருக்கிறார். நான் அந்த வீணையினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். இந்த நாளுக்கையும் இந்த 4 விஷயம் கலந்திருக்க, மலரிலே வாசனை, கனியிலே சுவை, நெருப்பிலே வெம்மை, கடைசியாக என்னது,
வீணையில் எழுநாதம்,
வீணையில் இசை, இதனாலும் கலந்திருக்கிறது. இந்த 4 நாளினுடைய இந்த 4 நாளிலே கலந்திருக்கக்கூடிய இந்த 4 விஷயத்தையும் 2.5 கலத்தலுக்கு உவமையாக சொல்லுகிறார். பழம் வேறு சுவை வேறு, அது நமக்கு தெரிகிறது அல்லவா, பழம் வேறு சுவை வேறு. சுவை பழத்திலே தங்கி இருக்கிறதே தவிர பழமல்ல சுவை, சுவையல்ல பழம். இவ்வளவு நுட்பமான உவமைகளை எடுத்து கையாளுகிறோம். பழம் வேறு சுவை வேறு, ஆனால் ஒன்றாகத்தான் அது தெரியும். இதென்ன இவர் முட்டாள்தனமா, பழம் வேறு சுவை வேறு என்ற, பழத்திலே தானே சுவை தங்கி இருக்கின்ற, பழத்திலே தான் சுவை தங்கி இருக்கிறது. ஆழமாய் சிந்தித்து பார்த்தால் பழம் வேறு சுவை வேறு என்பது தெரியும். அதுபோல மலர் வேறு வாசனை வேறு, போது என்பது வேறு அதனுடைய வாசனை, பிறகு மலர் இருக்கிறது. ஆகவே மலர் வேறு வாசனை வேறு, நெருப்பு வேறு பொம்மை வேறு, நெருப்பிலே பொம்மை கலந்திருக்கிறதே தவிர நெருப்பு வேறு பொம்மை வேறு, வீணை வேறு நாதம் வேறு. இந்த 4 உவமையும் சொல்லி முத்தி நிலையிலே இறைவனோடு இவை எப்படி பழத்திலே சுவை கலந்திருப்பது போலவும், மலரிலே வாசனை கலந்திருப்பது போலவும், கனியிலே நெருப்பிலே வெம்மை கலந்திருப்பது போலவும் வீணையிலே நாதம் கலந்திருப்பது போலவும் தான் முத்தி நிலையிலே உயிர் இறைவனோடு கலந்து நிற்கிறது. அந்த கலப்புக்கு இரண்டர கலப்பு என்று பெயர். அந்த நேரத்திலே ஒன்றாக தோன்றுமே தவிர ரெண்டும் ஒன்றல்ல என்பதற்கு இந்த உவமைகளை பயன்படுத்தினார். படியுங்கள்.
முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவையிற்றின் ஒத்த ரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவர் என்று ஓதும் விதி. பதவுரை. முத்திதனை அடைந்தோர் தன்னிடத்து பாசம் இல்லையாக தானும் சிவனுமேயாய் வேறற நிற்கின்ற பரமுத்தி நிலையை அடைந்தோர் முந்து பழம் முதிர்ந்த பழம் போது மலர் அங்கி நெருப்பு வித்தகமாம் வீணை சிறந்த வீணை இவையிற்றின் ஆகிய இவற்றில் ஒத்த முறையே அடங்கி பிரிப்பின்றி இயைந்திருக்கும் ரதம் சுவையும் மனம் மனமும் வெம்மை சூடும் எழில்நாதம் இன்னிசையும் போல போல விரவுவர் சிவத்தில் இயைந்து அறிவு அடங்கி பிரிப்பின்றி நிற்பர் என்று என விதி முதல்வன் விதித்த நூல்கள் ஓதும் கூறும். பொழிப்புரை. பேரின்ப முத்தியை அடைந்த பெருமக்கள் பழத்தில் சுவை போலவும் பூவில் மனம் போலவும் நெருப்பில் வெம்மை போலவும் வீணையில் இன்னிசை போலவும் சிவமுதற் பொருளோடு ஒன்றி பிரியாது இயைந்து நிற்பர். இவ்வாறு சிவாகமங்கள் கூறும். விளக்கம்.
விளக்கத்துக்கும் போகலாம். இதை பார்த்துட்டோம். மற்றபடியா விளக்கத்துக்கும் போகலாம்.
இரு பொருள்கள் பிரிப்பின்றி ஒற்றுமைப்பட்டு எவ்விடத்தும் உடனாய் நிற்பதாகிய இயைபு அத்துவிதம் அதாவது அத்வைதம் எனப்படும்.
ஆன்மாவைதம் என்ற சொல்லுக்கு படமொழி இரண்டரை கலத்தில் தான் அத்வைதம். அத்துவிதம் என்றால் என்ன அர்த்தம்? துவிதம். துவிதம் என்றால் ரெண்டு. அ என்பது மறுதலையாக்குகிற எழுத்து. ஆகவே இரண்டு அறக்கலத்தல்.
இரு பொருள்கள் பிரிப்பின்றி ஒற்றுமைப்பட்டு எவ்விடத்தும் உடனாய் நிற்பதாகிய இயைபு அத்துவிதம் அதாவது அத்வைதம் எனப்படும். ஆன்மாவும் சிவமும் நிற்கின்ற முறைமை இதுவே ஆகும். பாசத்தோடு கூடிய கட்டு நிலையிலும் ஆன்மா சிவத்தோடு இவ்வாறுதான் இயைந்து நிற்கிறது. ஆனால் இவ்வுண்மையை உணர ஒட்டாதபடி ஆணவ மலம் ஆன்ம அறிவை மறைத்திருந்தது. ஆணவமே
ஆன்மாவையும் கட்டு நிலையிலேயும் இரண்டரை கலந்திருக்கிறதா? ஆன்மா அறிவனோடு இரண்டரை கலந்து முத்த நிலையிலானே கலந்திருக்கிறது. கட்டு நிலையும் கலந்துதான் இருக்கிறது என்றால் உடனாக நிற்கிறான் ஒன்றாக நிற்கிறான் என்று படிக்கிறோம் கட்டு நிலைகளில். ஆனால் அந்த நேரத்திலே அது கலந்திருப்பது ஆன்மாவுக்கு தெரியாது. அந்த நேரத்திலே இறைவனோடு நாம் கலந்திருப்போம் என்பது தெரியாது. தெரியாததற்கு காரணம் ஆணவ மலத்தினுடைய வலிமை நம்மை அதை தெரியாமல் அந்த இருள் மறைத்துக் கொண்டு நிற்கும். முத்து நிலையிலேதான் ஆன்மா அதை உணர்கிறது என்பதை சொல்லுகிறார்.
ஆனால் இவ்வுண்மையை உணர ஒட்டாதபடி ஆணவ மலம் ஆன்ம அறிவை மறைத்திருந்தது. ஆணவமே ஆன்மாவுக்கு நான் என்னும் உணர்வை உண்டாக்கி நான் ஒரு தனி முதல் என்று கருதும்படி செய்தது. அதனால் ஆன்மா தன்னை வேறான ஒரு பொருள் என்றே எண்ணி வந்தது. அவ்வாறு நம்பும்படி செய்தது ஆணவம். ஆணவம் செய்கிற வேலை இது. பாசம் நீங்கிய முக்தி நிலையில்தான் ஆன்மா தனக்கும் இறைவனுக்கும் உள்ள அத்துவித உறவை உள்ளவாறு உணரும். நான் என்ற தற்போதத்தை விட்டு எச்செயலையும் இறைவன் செயலாக கொண்டு அவனிடத்தில் அடங்கி நிற்கும். இவ்வாறு ஆன்மா அவனோடு
விடுவதென்பது தற்போதத்தை விடுவது என்பது தன் சொந்த அறிவை விட்டு இறை அறிவை தன் அறிவாய் கொள்ளுதல். தற்போதம் தற்போதத்திலேதான் ஆணவ கலப்பு இருந்து நான் என்ற எண்ணத்தை உண்டாக்குகிறது. அதனால்தான் ஒரு பாடலை வாசிக்கிற பொழுது ஒரு பிழை வந்துவிட்டால் உடனே நான் பதறுகிறதற்கு காரணம் தற்போதம். நான் என்ற எண்ணக்கலப்பு இருப்பதனாலே நான் பிழை விட்டு விட்டேனே என்று பார்க்க போகிறார்கள் அச்சம்பர். அல்லது ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் பதில் சொல்ல தெரியாமல் போனால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியாவது ஒரு பதில் மாதிரி ஆக்கி விடுவோம் என்பதெல்லாம் தற்போதத்தினுடைய விளைவுகள். தெரியாதது என்பது என்றைக்குமே குற்றம் இல்லை. தெரியாததை தெரியாததுதான் குற்றம். இது என்னுடைய பொன்மொழியிலே ஒன்று. தெரியாதது அறிவுலகத்திலே குற்றம் இல்லை, தெரியாததை தெரியாததுதான் குற்றம். இந்த தெரியாததை தெரியாமல் இருக்க பண்ணுவது தற்போது. அது நீங்க எங்கே நீங்குகிறது என்றால் முத்து நிலையிலே நீங்கிவிடும். அதற்கு பிறகு எனது என்று ஒன்று இல்லை, எனது என்று ஒன்று இல்லை. பிழையானாலும் அது அவன் நன்றே செய்வாய், கொலை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. திருவாசகம் பிரேமண்ட சொல்றா, என்னை நீ கலந்து கொண்டு விட்டாய் அல்லவா, அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. தப்பு பண்ணிட்டேன் ஐயா, உன்னோட வரவில்லை. குருந்தமர நிழலுக்குள்ளே வந்து நிழலுக்குள்ளே வந்து இருந்து நீ என்னை ஆட்கொண்டது உண்மை அல்லவா, நான் உன்னோடு வராமல் விட்டேன் வரை, நீ ஆட்கொண்டது உண்மை அல்லவா. ஆகவே அன்றைக்கே நீ என்னை முழுதுமாக ஏற்றுக்கொண்டு விட்டாயே. அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, நீ எடுத்து விட்டாய். ஆகவே எனவே எனக்கு இன்றைக்கு ஒரு துன்பமும் இல்லை. பேர்பட்ட பாடல்கள் நான் சொல்லுகிற பொழுதே உள்ளம் சிலிருக்கிறது. இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, எனக்கு துன்பமும் வருமா, நீ அல்லவா எல்லாம் பொறுப்பு எடுத்துக் கொண்டு விட்டாய். இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, பெண்டோள் முக்கணம்மா நீ நன்றே செய்வாய், பிழை செய்வாய். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நீ நல்லதுதானேப்பா செய்வாய், பிழை எனக்கு எனக்கு பிழையும் நேடுமா, அந்த அச்சமே எனக்கு தேவையில்லையே. நன்றே என்றால் நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. ஆகவே எல்லாம் அவன் என்று கொடுத்து விடுகிறார் அந்த பக்குவம்பர். என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் இந்த திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுகிற பொழுது மெய்சில் இருக்கு. அவர் என்ன சொல்வார் என்றால், அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ என்பதற்கு அவர் என்ன சொல்லுவார், குன்றே அணையா என்றால் குன்றை ஒப்பானவனை என்றுதான் நாங்கள் பொருள் சொல்லுவோம். அவர் என்ன சொல்வார், குன்றே அன்னையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லை, அன்னையாய அணையாய் என்று எழுதலாம், அது விகாரப்படுத்தி எழுதலாம். அவர் என்ன சொல்வார், அங்கு அணையாய் என்பது குன்றுக்கு ஒப்பானவனே என்றல்ல, குன்றே என்று விழித்து விட்டு அன்னையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிருக்கிறது. தாய் போல தேடி வந்தல்லவா என்னை ஆட்கொண்டாய், அன்றைக்கே நீ எடுத்து விட்டாய் என்பது ஒன்று. அன்னையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிருக்கோ என்று சொல்லுவார். இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, எனக்கு ஏதாவது துன்பம் வருமா, நீ ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு என்னையா துன்பம் வராது என்று சொல்லிவிட்டு அடுத்த வரிக்குத்தான் எங்கள் ஐயாவினுடைய அந்த நுட்பம், மது நுட்பம், மாதுவினுடைய அப்பா அது அவரை கூட வேறு யாராக அவன் சொல்லிவிட்டு சொல்வார். இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என்று சொல்லிவிட்டு குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, இன்றோர் உம்மானே நன்றே செய்வாய், பிழை செய்வாய். நீ நல்லதை வேண்டுமானாலும் செய், பிழையை வேண்டுமானாலும் செய். கடவுளை தூக்கி அடிக்கிற பாடங்கள் சொல்லிவிட்டு அப்ப எங்க ஐயா கேட்பார், இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ என்று முன்னே சொன்னவர், பிறகு பிழை செய்வாய் என்று சொன்னது சரியாகுமா? இறைவன் தான் ஆட்கொண்ட உயிருக்கு பிழையும் செய்வா செய்ய விடுவானா அல்லது செய்வானா என்று கேள்வி எழுப்பிட்டு அவர் சொல்லுவார். அது எப்படி அந்த பாடலுக்கு பொருள் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நன்றே செய்வாய் பிழை செய்வாய்க்கு முதல் தேற்றமாக சொல்ல வேண்டும், அடுத்தது வினாவாக சொல்ல வேண்டும். அது உங்களுக்கு புரிந்திருக்காது, நான் தெளிவாக சொல்லுகிறேன். அது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நன்றே செய்வாய் என்பதை உறுதிப்படுத்தி சொல், நீ எனக்கு நல்லதுதானே செய்வாய். பிழை செய்வாயை எப்படி சொல்லுவோம் என்றால், வினா பொருள் வரும்படியாக சொல்லுவேன், பிழை செய்வாய். நான் சொல்றது அதாவது பிழையும் செய்வாயோ என்ற பொருள் வரும்படியாக சொல்ல வேண்டும். உச்சரிப்பிலே சொற்கள் மாறிவிடும், சொற்களுக்கு அர்த்தம் மாறிவிடும் உச்சரிக்கிற பொழுது. ரொம்ப நீண்ட நாளாக தெரிந்த ஒரு நண்பர் சுயினம் விட்டிருந்தார் என்று கேள்விப்பட்டு அவர் முன்னே வருகிறார். உடம்பு எப்படி இருக்குது என்று கேட்கிறேன். அவர் சந்தோஷமாக தன்னை விசாரிப்பதாக விவரம் சொல்லிவிட்டு போகிறார். இந்த நாள் பகைவன் ஒருவன் வருகிறான், உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டார். அடுத்தது என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரே பிரயோகித்த வார்த்தைகள் ஒன்றே ஒன்றுதான், ஆனால் அதை சொல்லுகிற முறையிலே அர்த்தம் மாறுவது போல, விளை செய்வாய் என்றது விளையும் செய்வாய் என்ற அர்த்தம் இல்லை, விளையும் செய்வாயோ என்று அர்த்தப்பட அதை சொல்ல வேண்டும் என்று என் குருநாதர் சொல்வார். இந்த ருசிகள் எல்லாம் சொல்ல இனிய ஆட்கள் வருவார்களா அல்லது வருவதற்காக நாம் தவம் செய்ய வேண்டுமா தெரியவில்லை. இறைவன் அப்படியே நம்மை உள்வாங்குகிறான். நம்ப வேண்டும், முத்தி நிலையிலே உள்வாங்கி அவனையே பொருட்படுத்திக் கொள்கிறான். அங்கே ஆணவமோ தன்முனைப்போ தற்போதமோ ஒன்றும் இல்லாமல் போயிடும். இவ்வளவு சுகமாக இருக்கும் அந்த நிலை என்று யோசித்து பாருங்கள். முத்தியை உணரக்கூடிய இடங்களிலே ஒரு இடம். நம்முடைய துன்பங்கள் அத்தனைக்கும் தற்போதும் தானே காரணம். நான் 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 என்ற ஒன்று தானே நம்மை போட்டு பிடித்து வைக்கப்பட வைக்கிறது, கோபப்பட வைக்கிறது, ஆத்திரப்பட வைக்கிறது. எல்லாவற்றுக்கும் நான், இந்த நான் அற்ற நிலை என்று வந்துவிட்டால் எல்லாம் சுகம்தான். சுகத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்ற நிலை வரும் என்பதுதான் அந்த முத்தி நிலை என்பதை விளக்கப்படுத்துகிறார். அப்படி
நான் என்ற தற்போதத்தை விட்டு எச்செயலையும் இறைவன் செயலாக கொண்டு அவனிடத்தில் அடங்கி நிற்கும். இவ்வாறு ஆன்மா அவன்
அறிஞர்களை கேட்டால், நவீன அறிஞர்களை கேட்டால் சொல்வார்கள், இது ஒரு அடிமைத்தனம். தன்னை விட்டு விட்டு ஒன்னொருவனுக்கு அடிமையாக சொல்கிறார்களே, இதெல்லாம் ஒரு கல்வியா என்று கேட்பார்கள். முட்டாளை மூலதனமாக, முட்டாள்தன்மையை மூலதனமாக கொண்டவர். எப்பொழுது தன்னை ஒன்னொருவனும் ஒப்பு வைக்கிறோமோ அன்றைக்கு நிம்மதி. இது மனிதர்களுக்கும் தெரிய வேண்டும், பெண்களுக்கும் முக்கியமாக தெரிய வேண்டும். ஒரு தலைவனை ஏற்று அவனிடம் தன்னை ஒப்புவித்தால் அவன் பார்க்க வேண்டும். அதுக்கு தலைவன் தலைவனாகவும் இருக்க வேண்டும், பெண் பெண்ணாகவும் இருக்க வேண்டும். தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, அவரவர் விதியினுடைய பயன்படுங்க.
இவ்வாறு ஆன்மா அவனோடு ஒன்றி பிரியாதிருக்கும் முறைமையை உணர்த்துவதற்கு வந்தனவே படத்தில் சுவை முதலாகிய இவ்வோமைகள். இவ்வோமைகளை நோக்குகிற போது பின்வருமாறு ஒரு ஐயம் எழலாம். பழம் முதலியவை குணியாகிய பொருள்கள், சுவை முதலியவை அவற்றின் குணங்கள். இவ்வாறு குணியும் குணமுமாக ஓமைகள் அமைந்திருப்பதனால் சிவம் குணியும் ஆன்மா அதன் குணமும் போலும் என்று ஐயம் ஏற்படலாம். அவ்வாறு எண்ணிவிடுதல் கூடாது. சிவமும் ஆன்மாவும் குணியும் குணமும் அல்ல. அவை தனித்தனி பொருள்கள், வெவ்வேறு குணிகள். அவ்விரண்டும் தம்முட்பிரிப்பின்றி இயைந்து நிற்பன என்னும் அளவுக்கே இவ்வோமைகளை கொள்ளுதல் வேண்டும்.
அதாவது உங்களுக்கு தெரியும், குணி என்பது பொருள், அதிலே தங்கி இருக்கிற இயல்பு குணம். நெருப்பு குணி, அதனுடைய வெம்மை குணம். பழம் குணி, சுவை குணம். மலர் குணி, வாசனை குணம். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒன்றினுடையே ரெண்டும் ரெண்டுமா என்பது பொருள்பட வைத்து அப்படி அல்ல, ரெண்டும் வேறு வேறு பொருள், ஒன்றிலே தங்கி இருப்பவை அல்ல என்கிறார். எனக்கு இந்த பகுதியிலே மனதிலே கொஞ்சம் குழப்பம் ஏற்படுகிறது. முனியும் குணமும் என்று சொல்லுகிற பொழுது அது ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்திருக்கிற தன்மை என்று எடுத்துக்கொண்டோமானால் இந்த விளக்கம் தேவைப்படாமல் போகும் என்று நினைக்கிறேன். குணியும் குணமும், குணி என்பது பொருள், குணம் என்பது இயல்பு என்று சிந்திக்கிற பொழுதுதான் வேறு வேறு என்று நிலை வருது, ஒன்றே ஆகிவிடும் என்று நிலை வருகிறது. முனி வேறு, குணம் வேறு என்று எடுத்துவிட்டோமானால் ஒன்றுக்குள்ளே ரெண்டும் கலந்திருக்கிற நிலையை உட்நிலையோடு ஒப்பிடலாம் என்று தோன்றுகிறது. இவ்வளவும் இவ்வளவுத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பகுதியை நீங்கள் ஒருவரும் தனித்தனி விளங்க முற்படலாம். எப்படி இந்த நான்கிற்குள்ளேயும் இந்த நான்கும் பிரிவின்றி கலந்திருக்கிறதோ அப்படி முத்து நிலையிலே ஆன்மா எப்போதும் இழந்து இறைவன் அறிவே தன்னறிவாக நின்று இன்ப அனுபவத்தை பெறும் என்பதைத்தான் இந்த இடத்திலே சொல்றேன்.
இந்த பாட்டு முடிஞ்சிச்சுங்க, அடுத்த பாட்டு போகுது.
நேரமும் முடிஞ்சிருச்சு.
சரி,
இலை நாள் என்றபடியால் நாளைக்கு அடுத்த பாடலை பிடிப்போம். உங்களுக்கு ஆன நேரமும் ஒன்று இருக்கிறதுங்களா? அப்ப அதிலே அதிலே எனக்கு
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.